సరస్వతీం వ్యాసం తదోజయం ముదీరయి నష్టప్రాయేషు అవత్రేషు నిత్యం భాగవత సేవయా భగవతీం ఉత్తమ శ్లోకీం భక్తిం భవదీర్నైష్టి. శ్రీమద్ భాగవతం కాండం 9 అధ్యాయం 5 திருவாசரின் உயிர் காப்பாற்றப்பட்டது. 25 ஏமம் விதானேக குணசராஜா பராத்மணி பிரம்மணி வாசுதேவே கிரியா கலாபை சமுபாக பக்தி ஜயா விருஞ்சியா நிறையாம் சகாரம் ஏமம் இதானிக குணசராஜா பராத்மணி பிரம்மணி வாசுதேவே கிரியா கலாபை சமுவாக பக்தி ஜயா விருஞ்சியா நிறையாம் சகார. மொழிபெயர்ப்பும் மொழியந்தவர் ஸ்லோகாபா பிரபாகர் ஜெய். இவ்விதமாக பக்தி தொண்டினால் அநேக உன்னத குணங்களை பெற்றிருந்த அம்பரீஷ மகாராஜன் பிரம்மத்தையும் பரமாத்மாவையும் பரமபுருஷ பகவானை பூர்ணமாக அறிந்திருந்ததால் அவர் பக்தி தொண்டை சிறப்பாக நிறைவேற்றினார். அவருக்கு இருந்த தூய பக்தியினால் இந்த ஜடவுலகில் மிக உயர்ந்த கிரகத்தை கூட அவர் நரகத்துக்கு ஒப்பாகவே கருதினார். சொல்லுரை அம்பரீஷ் மகாராஜனை போன்ற மிகச்சிறந்த தூய பக்தர் ஒருவர் பிரம்மத்தையும் பரமாத்மாவையும் பகவானையும் பூர்ணமாக அறிந்திருக்கிறார். அதாவது வாசுதேவன் அல்லது கிருஷ்ணரின் பக்தர் ஒருவர் பரபிரமத்தின் மற்ற அம்சங்களையும் பூர்ணமாக அறிவார். பரபிரம்மம் 3 அம்சங்களையும் உணரப்படுகிறார். பிரம்மம், பரமாத்மா மற்றும் பகவான். பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் இது சக்தி அதி. வாசுதேவன் அல்லது கிருஷ்ணர் அருள் பிரம்மம் மற்றும் பரமாத்மா இருவருமே அடங்கி இருப்பதால் கிருஷ்ண பக்தர் ஒருவர் அனைத்தையும் அறிந்தவராகிறார். வாசுதேவ சர்வமிதி. வாசுதேவனை சதா நினைத்துக் கொண்டிருக்கும் பக்தன் மிக உயர்ந்த யோகி. யோகினாம் அபி சர்வேஷாம் என்பதால் அவன் யோக முறையினால் பரமாத்மாவை அறிய வேண்டியதில்லை. மேலும் ஞானத்தை பொறுத்தவரை ஒரு வாசுதேவனின் தூய பக்தராக இருப்பாராயின் அவரை மிகச்சிறந்த மகாத்மா ஆவார். வாசுதேவ சர்வம் இது சா மகாத்மா சுதுர்லவா. பரபிரமத்தை பற்றிய பூர்ண அறிவை பெற்றவரே மகாத்மா எனப்படுகிறார். இவ்வாறாக அம்பரீஷ பகவானே ஒரு தூய பக்தர் என்பதால் அவர் பரமாத்மா பிரம்மம் மாயை ஜட உலகம் ஆன்மீக உலகம் ஆகியவற்றையும் அனைத்தும் எப்படி இயங்குகின்றன என்பதையும் பூர்ணமாக அறிந்திருந்தார். அனைத்துமே அவருக்கு தெரிந்திருந்தது. யஸ்மின் விஜ்யாதி சர்வம் ஏவம் விஜ்யாதம் பவதி. பக்தன் வாசுதேவனை அறிந்திருப்பதால் வாசுதேவனின் படைப்பில் அனைத்தையும் கூட அவன் அறிந்தவனாகிறான். வாசுதேவ சர்வம் இது சாமகாத்மா சுதுர்லவா. இத்தகைய பக்தர் ஒருவர் இவ்வுலகில் காணப்படும் மிக உயர்ந்த மகிழ்ச்சிக்கு கூட அதிக முக்கியத்துவம் அளிக்க மாட்டார். நாராயண பரா சர்வே நா குதர்சன பிபியதி சொர்க்க அபவர்க்க நரகேசு அவித்துல்யாதர்சன. பகவான் பக்தன் பக்தி தொண்டை நிலைபெற்றிருப்பதால் அவன் பௌதிக அந்தஸ்துகளை முக்கியமாக கருதவில்லை. எனவேதான் சில பிரபோனந்த சரஸ்வதி பின்வருமாறு எழுதியுள்ளார். கைவல்யம் நரகாயதே திரிதசபூர் ஆகாச புஷ்பாயதே துதாந்திரிய கால சர்ப படலி பரோக்காத நமஸ்காயதே விஸ்வம் பூர்ண சுவாயதே விதி மகேந்திராசி கடாயதே எத் காருண்ய கதாச வைபவதாம் தம் கௌரம் ஏவஸ்தும. சைதன்ய மகாபிரபு போன்ற மகாபுருஷர்களுக்கு செய்யும் பக்தி தந்தின் மூலமாக தூய பக்தராக ஒருவருக்கு பிரம்மத்தனம் இரண்டரை கலப்பது கைவலியம் நரகத்திற்கு ஒப்பாக தோன்றுகிறது. சொற்கலவங்கள் பக்தனுக்கு வெறும் மாயத்தோற்றங்களாக தெரிகின்றன. யோக சக்திகளை பொறுத்தவரை அவன் பக்தனால் தானாகவே அடையப்படுகின்றன என்பதால் அவளை பற்றி அவன் சிந்திப்பது கூட இல்லை. சேதனமாப்புரமுடைய உபதேசங்கள் வாயிலாக பக்தனாக மாறும் ஒருவனுக்கு இவனைத்தையும் அடைவது சாத்தியமாகிறது. நமோ விஷ்ணு பதாய கிருஷ்ண சமுலே சுமதி பக்தி வேதாந்த சுவாமி நாமினி நமஸ்தே சரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி நிர்விசேஷ சுன்யவாதி பாஷாத்த தேசதாரிணி ஸ்ரீகிருஷ்ண சைதன்யா பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீவாசாதி கௌரபக்த விருந்த ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஒளிபரப்பு சொல்லுங்க. இவ்விதமாக பக்தி தொண்டை நாள் அநேக உன்னத குணங்களை பெற்றிருந்த அம்பரீஷ மகாராஜன் பிரம்மத்தையும் பரமாத்மாவையும் பரமபுருஷ பகவானையும் பூர்ணமாக அறிந்திருந்ததால் அவர் பக்தி தொண்டை சிறப்பாக நிறைவேற்றினார். அவருக்கு இருந்த தூய பக்தியினால் இந்த ஜடாவில் மிக உயர்ந்த கிரகத்தை கூட அவர் நரகத்துக்கு ஒப்பாகவே கருதினார். கடைசா துர்வாச முனிவர் இவருக்கு ஆசீர்வாதம்லாம் கொடுத்து போன பிறகு அம்பரீஷ் மகாராஜா வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு சொல்றார். அம்பரீஷ் மகாராஜா வந்து தூய பக்தர் நாடி அவருக்கு எல்லாம் வித்தியாசமும் தெரியுது. திரௌபத மத ஆரம்பத்திலங்க வந்து பகவானோட மூணு அம்சங்களை பத்தி சொல்றாரு. பிரம்மஜோதி, பரமாத்மா, அப்புறம் பகவான். பகவான் மூணு அம்சங்களை தோன்றாரு. பரமாத்மான்றது நம்முடைய எல்லா ஜீவராசி மனுஷன் மட்டும் இல்ல, எல்லா மிருகங்கள் புழு பூச்சி எல்லாத்திலையும் தங்கி இருக்கிற பகவானோட அம்சம் பரமாத்மான்னு பேரு. அந்த பரமாத்மா நம்ம கூட வந்து வழிகாட்டி கூட்டு போகுது. சுவேதாஸ்வர உபநிஷத் சொல்ற மாதிரி இந்த பரமாத்மா அம்சம் வந்து எல்லா ஜீவராசிகளையும் உட்கார்ந்து வழிகாட்டி கூட்டிட்டு போகுது பகவான்கிட்ட. அந்த பகவான்கிட்ட போய் சேர மட்டும் பரமாத்மாவும் அந்த ஜீவாத்மாவோட துணை போகுது. நமக்கு ஏதாவது ஆன்மீக முன்னேற்றமோ உணர்வுகள் இது பண்றதுலாம் பரமாத்மாவோட தோது வேலை. இந்த அம்சம் வந்து பரமாத்மாவோட அம்சம் வந்து என்னன்னா எல்லா ஜீவராசிகளையும் பகவானை நினைவுபடுத்துறது. சமயத்துல ஜீவன் கவனிக்காதப்பாவும் பரமாத்மா சொல்லுது, ஆனா சமயம் வரும்போது பரமாத்மா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து கூட்டு போகுது. நம்ம இன்னைக்கு கிருஷ்ணகாட்சி சொல்லணும், ஜபம் பண்ணணும், பாதம் கேட்கணும், இது பூராமே பரமாத்மா தூண்டுதல் இருந்தாதான் முடியும். பரமாத்மா தூண்டுது, ஆனா நம்ம ஜீவாத்மா வந்து ரொம்ப மாயையில பத்தா ஜீவா மாயையில முங்கி கிடக்கிற நாடி நம்ம அதை உணராம இருக்கிறோம். ஆனா இந்த கொஞ்சம் பக்தி தொண்டுகள் நாடி பக்தி ப்ராசஸ் நாடி கொஞ்சம் மாய விலகினவனே இந்த பரமாத்மாவோட இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நமக்கு புரிய ஆரம்பிக்குது. அதனாலதான் பரமாத்மாவுக்கு 100 பேரு சைத்திய குரு அப்படின்னு பேரு. சைத்திய குருனா உள்ள இருந்துட்டு நமக்கு அறிவு இருக்கிறது. இது முதல் அம்சம் பரமாத்மா. அடுத்து பிரம்மஜோதினா பக்குவப்படுற ஆத்மா வந்து பிரம்மஜோதினா பகவானோட வைகுண்ட லோக வழிகள்லாம் இல்ல உடல் வழிகள்லாம். இது வந்து இந்த ஜட உலகத்துக்கும் ஆன்மீக உலகத்துக்கும் இடப்பட்டது. இதுல சமயத்துல வந்து இந்த ஒளி வெள்ளத்தை தான் கடைசின்னு சொல்லி சில மாயாவாதிகள்லாம் முங்கிடுவாங்க. அந்த அம்சமும் இருக்கு பிரம்ம. மூணாவது பகவான் கிருஷ்ணன் சொல்றது. பிரபாத சொல்றாரு, பகவான் அம்சத்துல மற்ற ரெண்டும் அடங்கி இருக்க நாடி வாசுதேவன் அல்லது கிருஷ்ணனிடம் பிரம்மம் மற்றும் பரமாத்மா இருவருமே அடங்கி இருப்பதாம். பிரம்மம் பிரம்மஜோதியும் பரமாத்மா ரெண்டுமே கிருஷ்ணன்ட்ட அடங்கி இருக்கிற நாடி கிருஷ்ண பக்தர் வந்து கிருஷ்ணனை வழிபடுற நாடி ரெண்டும் அதையும் தெரிஞ்சு வர்றாரு. முக்கியமா என்னன்னா இந்த மூணோட வித்தியாசமும் யாரும் எல்லாரும் தெரிஞ்சுக்கிற நாடி அவர் வந்து அம்பரீஷ் மகாராஜா வந்து சிறப்பான பக்தி தொண்டு செஞ்சாருன்னு செய்றாரு. அது மட்டும் இல்லாம பிரபாதன் வேற இடங்கள்ல சொல்லும் போது அந்த மாதிரி பகவானை பத்தி தெரிஞ்சவங்க வந்து பரமாத்மா அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா மகாத்மான்னு சொல்றாரு. பகவத்கீதை நிறைய கோட் பண்றாரு, வாசுதேவன் சரஸ்வதி சா மகாத்மா சுதுலபா. அதாவது வாசுதேவன் தான் எல்லாமே அப்படின்னு யார் முடிவு கொண்டாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆத்மா வந்து மகாத்மா. அந்த மாதிரி ஆத்மா சுதுர்லபான்னா பாக்குறது கஷ்டம்னு பகவத்கீதை சொல்லுது. அம்பரீஷ் மகாராஜா மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆத்மா. ஏன்னா கடைசியில பகவான் வந்து சரணர் என்னாடி தெளிவான ஞானத்தோட பக்தி பண்றாரு. அதாவது சமயத்துல நம்ம பண்ற பக்தி முழு ஞானத்துல எல்லாம் இருக்கலாம், ஆனா அம்பரீஷ் மகாராஜா பண்ணது வந்து முழு தெளிவான ஞானத்தோட பகவான் யாரு, பரமாத்மா யாரு, பிரமஜோதி யாருன்னு தெரியுது. அது மட்டும் இல்லாம பக்தருக்கு வந்து மற்ற தேவர்கள் யாரு, சிவன் யாரு, பிரம்மா யாரு, இந்திரன் யாரு, சந்திரன் யாரு, சூரியன் யாரு, அக்னி யாரு, 33 கோடி தேவர்களும் யாருன்னு தெரியும். அதனால அவங்கவுங்க பொசிஷன் தெரிஞ்சு அவங்கவுங்களுக்குள்ள மரியாதையும் வணக்கமும் வழிபாடும் செய்யறாங்க. அதனாலே அவங்க வழிபாடு வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. ஏன்னா வாசுதேவம் சர்வமிதி சாமகாத்மா சொல்ல வாசுதேவன் தான் எல்லாரும் முடிவுக்கு வந்த நாடி, அவர் கீழே தான் எல்லாம் அடங்கி இருக்குன்னு புரிகிற நாடி. ஏன் பகவானோட மித்த ரெண்டு அம்சமான பிரம்மஜோதியும் பரமாத்மாவுமே கிருஷ்ண பகவான்ல அடங்கி இருக்கப்ப மித்த எல்லா தேவாதி தேவர்களும் பிரபஞ்சங்களும் அவட்ட அடங்கி இருக்குன்னு போறாங்க. இது புரிஞ்ச நாடி கடைசியா 2வது நிமிஷம் அம்பரீஷ் மகாராஜா வந்து தூய பக்தியினால ஜடவில் மிக உயர்ந்த கிரகத்தை கூட நரகத்துக்கொப்பாகவே கதினார். ஏன்னா பக்தியில நேற்று சொன்ன மாதிரி பக்தர் தூய பக்தியில இருக்கும்போது மித்த எல்லாமே செகண்டரியா தெரியும். கைவல்யம் நரகாயதேன்னு சொல்றாரு. கைவல்யம்னா பிரம்மஜோதியில கலக்கிறது கூட நரகம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உலக சுகம் வந்து இந்த வாழ்க்கையிலேயே நமக்கு உலக சுகத்தோட அற்பத்தனம் தெரியுது. ஏதோ சுகம்ன்ற பேர்ல கற்பனையில தான் நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்க மொழிய உண்ணும் உணவும் ஒரு அளவுக்கு மேல போனா கசக்குது. அதே மாதிரி கேட்கும் பாடலும் பேசும் பேச்சும் அதே மாதிரி உணர்வு சுகமும் கொஞ்சம் குளிர் அதிகமானாலும் கஷ்டமாது, அதே மாதிரி வெயில் அதிகமானாலும் கஷ்டமாது. அதனாடி அதே மாதிரி ஒரே யூனிஃபார்மா ஏசிக்குள்ளே உட்காந்துருந்தாலும் கஷ்டமா இருக்கு. அதனாடி உடம்பும் அதோட சுகமும் வந்து பெருசு இல்லை. இது நாடி இந்த உலக சுகங்கள் வந்து இந்த உலகத்துல இவ்வளவு கஷ்டப்பட்டதுலயே நமக்கு சுகமா தெரிய மாட்டேங்குது. அதுலயும் இருக்கிற பெரிய சுகம் காம சுகம் சொல்றோம், அதுவும் கூட அற்பமா தெரியுது போக போக. அதனாடி இந்த சுகங்கள் வந்து அற்பமாத்திர நாடி மித்த லோகங்கள்ல இந்த சுகங்கள் தான் அதிகமா இருக்கு. இந்த நம்ம பூமியில கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த சுகங்களை அனுபவிக்க வேண்டியிருக்கு. இந்த லோகம், சந்திரலோகம், வாயுலோகம், அக்னி லோகம்லாம் எல்லாமே இந்த சுகம் ஃப்ரீயா கிடைக்குது, நல்லா தாராளமா கிடைக்குது. ஆனாலும் அவங்களும் திருப்தி இல்லாம தான் இருக்காங்க. நம்ம பாக்குறோம் இந்திரனோட வாழ்க்கையில எவ்வளவோ குறைபாடுகள். அதே மாதிரி பாகவதம் படிக்கலாம், இதை படிக்கலாம், இந்திரன் சந்திரன் எல்லா தேவர்களும் பயங்கர தப்பு பண்றாங்க. அவங்க வந்து முழுதும் இந்த வாழ்க்கையில திருப்தி அடையாத நாடி. அதனாடி நம்ம வந்து பக்தரா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய சுவையான பகவானோட சுவை கிடைச்சிருக்கு. பரந்திருஷ்பா நிவர்த்ததேன், இத பகவானோட டேஸ்ட் கிடைச்ச பிறகு அவங்க நாடி மத்ததுல வந்து டேஸ்ட் இழந்து போறாங்க. இதுதான் கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையில சொல்ற வழி. மத்ததுல சுகம் இழந்து போனோம்னா மிக உயர்ந்த சுகத்தை அனுபவிக்கணும்ன்றாரு. பரம்னா மிக உயர்ந்த, திருஷ்வானா டேஸ்ட், அந்த மாதிரி மிக உயர்ந்த சுவை இருந்ததுன்னா மித்த விஷயங்கள சுவை குறையும். அந்த மாதிரி டேஸ்ட் கொடுக்காம இந்த யூத் கிளாஸ் யூத் போரத்துல போன சனிக்கிழமை கொடுத்தப்ப இந்த டாபிக்கே இதுதான். அந்த மாதிரி மிக முக்கியமா கிருஷ்ணன் திருப்பி திருப்பி வலியுறுத்தி சொல்றாரு. 2வது அத்தியாயத்துல 55வது ஸ்லோகம் வந்து 62வது ஸ்லோகம் வரைக்கும் மிக முக்கியமா யாருனாலும் இந்த சுகத்தை அனுபவிக்காம அந்த சுகத்தை விட முடியாது. யாரா இருந்தாலும் இந்த பக்தியில வந்து இந்த சுகம் அனுபவிக்காம விட முடியாது. அந்த மன பக்குவம் இருக்கிற நாடி இந்த பக்தன் வந்து இந்த சுகத்தை விட உயர்ந்த சுகம் அனுபவிக்கிற நாடி இதே சுகம் தானே இந்த லோகத்திலையும் கிடைக்குது, சந்திர லோகத்திலையும் கிடைக்குது. இதை போய் அனுபவிச்சு நான் என்ன செய்ய போறேன்? அந்நாடி பெரிய வித்தியாசம் என்ன, எனக்கு அதை விட உயர்ந்த சுகம் பகவான்கிட்ட இருக்கேன். இப்ப பகவான்கிட்ட மன அமைதியா இருக்கல, நம்ம எளிமையான கிச்சடி பிரசாதமோ ஏதோ சாப்பிட்டாலும் சந்தோஷமா இருக்கும். அதே இது நம்மகிட்ட வந்து பகவான்கிட்ட பக்தி இல்லாம இது இல்லாம சந்தோஷம் இல்லாம வந்து பெரிய விருந்து சாப்பிட்டாலும் கூட விஷம் சாப்பிட்ட மாதிரி. இன்னைக்கு நவீன காலத்துல நம்ம பாக்குறோம் நிறைய பேர் வந்து நம்ம இந்த வாழ்க்கை வந்து இன்னும் முன்னேற்றணும்னு சொல்லிட்டு நிறைய ஈடுபாட பல விஷயங்களில் ஈடுபடலாம். இல்லை சில பேர் இந்த மேலை நாடுகளுக்கு போயோ இல்லை மிடில் ஈஸ்ட் போயோ நிறையா பணம் சம்பாதிக்கணும்னு போகிறாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தா ஓடி வராங்க, அவங்களுக்கு சுகமே இல்லை, சந்தோஷமே இல்லை. காரணம் வந்து மனமும் பகவான்கிட்ட ஈடுபட்டு சந்தோஷப்படலைன்னா வேற எங்கேயுமே டேஸ்ட்டு சளி தட்டும், இது வந்து இயற்கை. அதுக்கான பின்னாடி இந்த ஸ்லோகத்தை சொல்ற மாதிரி அம்பரீஷ் மகாராஜா வந்து சொர்க்கலோகங்களையும் நரகமாக கருதுறான்னு சொல்றாரு. ஏன்னா சொர்க்கம் வந்து நரகமாக, காரணம் வந்து நமக்கு வந்து அனுபவிக்கிற சுகம் வந்து இந்த வாழ்க்கையிலேயே நமக்கு புரியுது, நம்ம சாதாரண மனுஷனுக்கே புரியுது. இது சுகம்னு சொல்ற மாதிரி கற்பனையில தான் சுகம், நிஜத்துல சுகம் கிடையாது. அப்படி இருக்கையில பகவான் வந்து சுவை அனுபவிச்ச ஒருத்தருக்கு வந்து இந்த சுகத்தை என்னன்னு சொல்றது. இச்சுவை அச்சுவை வேண்டும் அரங்கமா நகரத்தானேன்னு சொல்றாரு. பகவானோட சுவை தெரிஞ்ச பிறகு அரங்கமானார்த்தானேன்னா திருங்க பெருமாளே, இந்த சுவை தெரிஞ்ச பிறகு வேற சுவை எனக்கு எப்படி புரியுன்றார். அந்த சுவை வந்து நமக்கு இப்ப இல்லாம இருக்க, எல்லாரும் நீங்க ஆயிரம் தடவை படிக்கிறோம் கேட்கிறோம், ஆனா எனக்கு அந்த சுவை இல்லையே. அதான் அடுத்த கொஸ்டின். ஏன்னா எல்லாருக்கும் வந்து அந்த சுவை என்ன இருக்குன்னு தெரியல. இந்த மாதிரி நம்ம சமயத்துல பாக்கலாம், சின்ன பிள்ளைக்கு இந்த சாப்பாடு கொடுக்கல, அது வந்து எல்லாத்தையும் துப்பி துப்பி தள்ளும். அப்ப தாயார் வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஏதாவது கொஞ்சம் கொடுத்து டேஸ்ட் காட்டினோடனே அப்புறம் நக்கி 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 சாப்பிடும். அந்த மாதிரிதான் நம்மளும் வந்து ஆரம்பத்துல வந்து டேஸ்ட் தெரியாத நாடி கொஞ்சம் புஷ் பண்ணி தான் சாப்பிட்றமா இருக்கு. ஆனா டேஸ்ட் தெரிஞ்சவனு நல்லா சந்தோஷமா சாப்பிடும். அதுதான் பகவத்கீதையிலையும் சொல்றாரு. இந்த ஆன்மீகத்திலயும் பக்தி விஷயமும் ஆரம்பத்துல கஷ்டமாகவும் இருக்கும், ரசமாதிரி இருக்கும். இறுதியில வந்து இது அமுத மாதிரி இருக்கும்னு சொல்றாரு. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கஷ்டமா இருந்தாலும் பக்தி விஷயங்கள் வந்து கடைசியில வந்து அது அமிர்தமாகவும் ஆனந்தமா இருக்கும். சமயத்துல வந்து ஏன் இந்த மாதிரி நமக்கு கஷ்டமா இருக்கு இந்த விஷயங்கள்னா, நம்முடைய இந்த சின்ன குழந்தை, ஏன்னா வந்து குழந்தைக்கு என்ன ஏதுன்னு தெரியாது, அதனால ரிஜெக்ட் பண்ணுது. ஆனா டேஸ்ட் தெரிஞ்சவனே என்ஜாய் பண்ணுது. அந்த மாதிரி நம்மளும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பக்தியில் அந்த டேஸ்ட டெவலப் பண்ணும். டேஸ்ட் டெவலப் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி பிரபுபாதம் வந்து ஒரு அமைப்பை உலகம் முழுவதும் அமைக்க சொன்னாரு. ஏன்னா எல்லாரும் வந்து அமைதியா அங்க பகவான் நாமம் சொல்ல, பாவம் கேட்க, பிரசாதம் சாப்பிட, இது பண்ண, ஒவ்வொரு படிப்படியா அவங்களுக்கு அந்த டேஸ்ட் உண்டாக்கணும்னு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், யாரும் வந்து எடுத்தடுப்புல நம்ம வந்து பெரிய அளவு பக்தரோ இதோ கிடையாது. ஆனா ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா பிரசாதம், அசோசியேஷன், சர்வீஸ் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா ஈடுபடுறதுனால இந்த டேஸ்ட் டெவலப் ஆகுது. இந்த டேஸ்ட் டெவலப் ஆச்சுன்னா மித்த எல்லாம் அற்பமா தெரியும். அதைத்தான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. இந்த மாதிரி ஜட உலகத்துல மிக உயர்ந்த கிரகம் வந்து பிரம்மலோகம், அதுவும் கூட நரகத்துக்கு ஒப்ப கருதுறாரு. ஏன்னா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நமக்கு என்ன பிரயோஜனம், பக்தியில உள்ளவங்களுக்கு வந்து பகவான்ட மனசு சந்தோஷமா இருக்கும்போது நம்மளே பாக்குறோம், இப்ப பக்தியில நல்லா பக்குவப்பட்டாச்சுன்னா எந்த சூழ்நிலையிலயும் நம்ம நாடி சந்தோஷமா இருக்க முடியுது. ஆனா பக்தர் இல்லைன்னா எவ்வளவு உயர்ந்த நிலையில வச்சிருந்தாலும் சந்தோஷம் இல்லாம இருக்காங்க, அவங்களுக்கு வந்து திருப்தி இல்லாம இருக்கு, எதுலையுமே திருப்தி இல்லாம இருக்கு. அந்த காரணத்தினாடிதான் அம்பரீஷ் மகாராஜா வாழ்க்கை வந்து இந்த நமக்கு புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா பக்தியில ஒருத்தர் பக்குவப்படும் போது மித்த சுகங்கள் வந்து தானா தேவைப்படாது, அது வந்து நரகத்துக்கு ஒப்பா இருக்குன்ற மாதிரி கைவல்யம் நரகாயுது. அதுல வந்து அதெல்லாம் வேண்டான்னு தேவணும். அதே மாதிரி பக்தி தொண்டர்ல நம்ம கொடுக்கற ஞானம் வந்து பக்தி பகவான் கொடுக்கற ஞானம் முன்னாடி. அது என்ன ஸ்லோகம், பஜனா பிரதிபூர்வம் ததாமி புத்தியோகம் ஏனமா உபயாந்திதே. ததாமி புத்தியோகம், புத்தி வந்து பகவான் தர்றாரு ஞானம். அதனால அந்த ஞானத்தினாடி நமக்கு உலக விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட முடியுது. இல்லைன்னா உலக விஷயங்கள் புரியாது. இன்பம், துன்பம், கஷ்டம், பிரச்சனைகள் இதை பூரா நம்ம புரிஞ்சுக்கிற ஞானமும் அதே பகவான் தர்றாரு. அந்த ஞானம் வந்து பெர்ஃபெக்டா இருக்கும். நம்ம வந்து ஆயிரம் நம்ம ஜட ஞானத்தினாடி அதை பிரிச்சு பிரிச்சு அனலைஸ் பண்ணாலும் அந்த ஞானம் நமக்கு உதவி செய்யாது. ஆனா பகவானை வேண்டி பகவானோட கருணையோட போகும்போது நமக்கு அந்த தெளிவான ஞானம் கிடைக்கும், எது வந்து சொல்யூஷன் எது தீர்வுன்னு கிடைக்கும். அதுக்கானத்தினாடியே அந்த காலத்துல பக்தர்களோ சரி பக்தர் இல்லாதவங்களும் கூட சரி கஷ்டம் வரும்போது பகவானை வேண்டி நின்னாங்க. ஏன்னா சரியான வழிகாட்டணும், சரியான ஞானத்தை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அது வந்து பகவான் டிபெண்ட் ஆகிருக்கிறது. ஏன்னா பகவான் கொடுக்கற ஞானம் வந்து தெளிவா இருக்கும். இல்ல அமிர்த அம்பரீஷ் மகாராஜாக்கு வந்து எல்லா பகவானோட அம்சங்களும் புரியுது. அதே மாதிரி ஜீவன் யாருன்னு தெரியுது, பரமாத்மா யாருன்னு தெரியுது, அதே மாதிரி பிரபஞ்சம் என்னன்னு தெரியுது, ஜடலோகம் எது, ஆன்மலோகம் எது, பிரம்மஜோதி எது, பகவான் யாருன்னு எல்லாம் தெரியறனாடே அந்த ஞானம் வந்து பகவான் கொடுத்தது, பக்தியில வந்தது. பக்தி அம்மாம் அபிஜானா, பகவானை புரிஞ்சுக்கணும்னா பக்தியில புரிஞ்சுக்கிற பெஸ்ட். அந்த பக்தி நாடு புரிஞ்சுக்கிட்ட நாடு தெளிவா இருக்கு. இதே மாதிரி நம்மளும் இந்த உலக வாழ்க்கையில எப்படியோ புகுந்திருக்கோம், இதோட கஷ்ட நஷ்டங்களும் புதும் தாற்பயமும் நமக்கு புரியணும்னா பகவான்கிட்ட வந்து ஞானம் பெறணும். பகவான் எப்படி கொடுக்கறாரு, அவரு பகவான் நம்ம உதயத்துல பரமாத்மா இருக்காரு, அவர் கம்யூனிகேட் பண்றாரு, நமக்கு பரமாத்மா மூலமா நமக்கு ஞானம் கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமத் பாதம் கி ஜாய், ஸ்ரீ பிரபா கி ஜாய்.